إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار عباد الله اتقوا الله العظيم ألا فقد فاز المتقون لن يترككم ذكركم يا الله من ريان عليك الله رب العالمين بين ذكر المار الله من بيتهم أجتهم உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவனாக அல்லாஹுவை பயந்து அவனுடைய மார்க்கத்தின் சட்ட வரம்புகளை பேணி வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்திற்குரிய அவருடைய வேதம் அல்குர்ஆனிலே ஒரு கூட்டத்தை பற்றி உயர்வாக கண்ணியமாக சிறப்பித்து சொல்கிறான் என்றால் அது அவனுடைய கண்ணியத்திற்குரிய தோழர் கண்ணியத்திற்குரிய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களின் கூட்டம் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அன்பானவர்களே, எப்படி அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹின் மீது ஒரு தனி அன்பை தனி பாசத்தை வைத்திருக்கின்றானோ அப்படித்தான் அந்த தூதருடைய தோழர்கள் மீதும் அல்லாஹு தஆலா அன்பு கொண்டவனாக பாசம் நிறைந்தவனாக இருக்கின்றான். பொதுவாகவே மூமின்களின் மீது அல்லாஹு தஆலா கருணை உடையவன், பாசம் உடையவன், அன்புடையவன். எல்லா மூமின்களின் மீதும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட, அல்லாஹுவை விசுவாசிக்கின்ற, அல்லாஹுவை தன்னுடைய வணக்கத்திற்குரிய இறைவனாக ஏற்றுக்கொண்டு அவனை வணங்குகின்ற, அவனுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை தனது மார்க்கமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹுடைய விசேஷமான அன்பிற்கு கருணைக்குரியவர்கள். அன்பானவர்களே, அந்த முஃமின்களிலேயே முஸ்லிம்களிலேயே முதல் தர முஃமின்களாக முஸ்லிம்களாக இந்த உம்மத்துடைய முதல் மக்களாக முதல் தலைமுறையாக எந்த தலைமுறையின் மூலமாக அல்லாஹ்வுடைய தீன் இந்த பூமியில் நிலைநிறுத்தப்பட்டதோ அந்த தலைமுறையின் மீது அல்லாஹ்வுடைய அன்பு எவ்வளவு இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த தோழர்கள் எல்லாம் நின்றிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்களுக்கு நீ உதவி செய், இவர்களுக்கு நீ வெற்றி கொடு என்று சொல்லும் போது அல்லாஹுமே இன் துஹ்லிக் ஹாதிஹில் அஸாபா ஃபலன் துஅபத ஃபில் அர்தி அபதா, யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை எதிரிகள் மூலமாக நீ அழித்து விட்டால் இந்த கூட்டத்தை எதிரிகள் மூலமாக நீ அழித்து விட்டால் இந்த பூமியிலே ஒரு நாளும் இதற்கு பிறகு நீ வணங்கப்பட மாட்டாய், உன்னை வணங்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று தங்களது தோழர்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு முன்னால் கூறினார்களே அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய அந்த தியாகம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு என்றும் நினைவு கூறத்தக்கவை, போற்றத்தக்கவை, நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானவை, முன்மாதிரியானவை. அன்பானவர்களே, அல் குர்ஆனுடைய ஒரு வசனமா, இரண்டு வசனமா, நூற்றுக்கணக்கான வசனங்கள். மூமின்கள் என்று எங்கெல்லாம் அல்லாஹ் பேசுகிறானோ, நல்லவர்கள் என்று எங்கெல்லாம் அல்லாஹ் சாட்சி சொல்கிறானோ, அந்த அல்லாஹ்வுடைய சிலாகிப்பு, அல்லாஹ்வுடைய அந்த மேன்மைக்கும், அல்லாஹ்வுடைய அந்த உயர்வான பேச்சுக்கும் முதல் தகுதி உடையவர்கள் தான் அந்த சஹாபாக்கள், அந்த கண்ணியத்திற்குரிய முதல் தலைமுறை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஹ்காபுடைய 23வது வசனத்திலே அந்த சிறப்பிற்குரிய நபித்தோழர்களை பற்றி சொல்கிறான். பாருங்கள், மினல் முஃமினீன ரிஜாலுன் மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகூ மா அஹதுல்லாஹ் அலைஹி ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தஸிர் வமா பத்தலூ தப்தீலா ليجزي الله الصادقين بصدقهم ويعذب المنافقين إن شاء أو يتوب عليهم إن الله كان غفورا رحيما. அந்த நபி தோழர்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிய செய்தி யார் அவர்கள்? அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அந்த இறை நம்பிக்கையாளர்கள். அதில் குறிப்பாக அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதிலே கலந்து கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் வீரமிக்க ஆண்கள். ஸதகூ மா அஹதுல்லாஹ் அலை, அல்லாஹ்விடம் என்ன ஒப்பந்தத்தை, என்ன வாக்குறுதியை செய்து கொண்டார்களோ அதை அவர்கள் ஸதகூ உண்மையாக நிறைவேற்றினார்கள். அவர்கள் எதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பேசினார்களோ, சொன்னார்களோ, துவாக்களில் கேட்டார்களோ, அந்த துவாக்கள் எல்லாம் நுனி நாவிலிருந்து வெளி பகட்டுக்காக வெளியானவை அல்ல, அவர்களது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏற்பட்டவை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளியானவை. அன்பானவர்களே, எத்தனை நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக வேண்டும் என்று துவா கேட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானார்கள். அதுவும் எப்படி? ஒவ்வொரு நபித்தோழரும் எப்படி தான் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதே அடிப்படையில் அவர் துவாவில் என்ன கேட்டார்? யா அல்லாஹ், என்னை ஒரு காபிர் கொன்று என்னுடைய மூக்கை அறுக்க வேண்டும், காதை அறுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்படியே நடக்கிறது. இன்னொரு தோழர் கேட்கிறார், யா அல்லாஹ், எங்கிருந்த ஒரு அன்பு என்னை நோக்கி வந்து என்னுடைய கருத்தில் இந்த பக்கமாக சென்று இந்த பக்கமாக வெளியேறி அதிலே நான் மரணிக்க வேண்டும் என்று அப்படியே அவர் மரணிக்கிறார். இப்படி நூற்றுக்கணக்கான வரலாறுகளை சொல்லலாம். அல்லாஹ்விடத்தில் எப்படி துவா கேட்டார்களோ அப்படியே அல்லாஹ் அவர்களுடைய துவாவை அங்கீகரித்தான். அந்த துவா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் துவா கேட்டார்கள். உண்மையான உள்ளத்தோடு துவா கேட்டார்கள். அதை அவர்கள் நிறைவேற்றினார்கள். உகது போருக்கு முன்பாக அன்சாரி தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, பத்ர் மைதானத்திலே நாங்கள் வரவில்லை. ஏன்? நீங்கள் வியாபார கூட்டத்தை வழிமுறைக்க செல்கிறீர்கள் என்பதற்காக. அது ஒரு போராக எங்களுக்கு தெரிந்திருக்குமேயானால் எங்களில் ஒருவர் கூட உங்களை விட்டு பின்தங்கி இருக்க மாட்டார். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் நாங்கள் இப்போது சொல்வது உண்மையா இல்லையா என்று. அப்படி தங்களுடைய ஈமானின் அந்த வேகத்தை, இஹ்லாஸின் அந்த ஆழத்தை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசையை அல்லாஹ்விடத்திலே ஒரு சவாலாக, ஒரு துவாவாக கூறியவர்கள் தான் அந்த நபித்தோழர்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், மினல் முஃமினீன ரிஜாலும் ஸதகூ மா அஹதுல்லாஹ் அலைஹி வமின்ஹும் மன் கலா நஹ்பஹு. அவர்கள் தங்களது நேர்ச்சைகளை, துவாக்களை நிறைவேற்றிக் கொண்டார்கள். என்ன எண்ணங்களை அவர்கள் வைத்தார்களோ அந்த எண்ணங்களை நிறைவேற்றிக் கொண்டார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய தீனுக்காக கொல்லப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள், அதை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டார்கள். ஓ மின் உண்மை என்று எஞ்சியுள்ள தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், இன்னும் இருக்கின்ற தோழர்கள் யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட்டு சென்று தங்களுக்கும் ஷஹாதத்து கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பில் இருப்பவர்கள். ஓ மின் உண்மை என்று அன்பானவர்களே, இந்த உலகத்திலே மனிதருக்கு இருக்கின்ற செல்வங்களில் அற்படைகளில் விலைமதிக்க முடியாத இறுதியான ஒன்று இருக்கிறது, அதுதான் அவருடைய உயிர். அந்த உயிரையே அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுப்பதற்காக துணிந்தவர்கள் தான், எதற்காக கொடுக்க தயாரானார்கள், சொர்க்கம் ஒன்றுக்காக மட்டும். நாம் ஷஹீதாகிவிட்டால் நமது குடும்பத்தை கலீபா கவனித்துக் கொள்வார், பைத்துல்மாலுடைய செல்வங்கள் நமது குடும்பங்களுக்கு கிடைக்கும். எந்த எண்ணங்கள் அல்ல, ஒரே எண்ணம் சொர்க்கம். அல்லாஹ் சொல்கிறான், இத்தகைய கொள்கை உறுதியுடையவர்கள் ஒருபாலும் தங்களது எண்ணங்களையோ தங்களது கொள்கைகளையோ எதையும் அவர்கள் மாற்றிக்கொண்டதில்லை, மாற்றிக்கொள்ளவும் மாட்டார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நபித்தோழர்களை பற்றி நாம் பேசும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தாரோடு நம்மை சேர்த்து வைப்பான். அவர்களை நாம் நேசிக்கும் போது அவர்களுக்கு கொடுத்த ஈமானின் அந்த சுவையை, அவர்களுக்கு கொடுத்த அந்த மார்க்க பற்றை, அவர்களுக்கு கொடுத்த அந்த தியாக உணர்வை கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் கொடுப்பான். அன்பானவர்களே, பேசப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்லாஹ்வே அவர்களை பற்றி பேசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிறார்கள் என்றால், அன்பானவர்களே, நாம் அவர்களை பற்றி பேச வேண்டுமா இல்லையா? அப்படி நபித்தோழர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ நபித்தோழர்களுடைய வரலாறுகள் மிக துல்லியமாக வரலாற்று நூல்களிலே ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்படுகின்றன. அவற்றில் அந்த பதிவு செய்யப்படுகின்ற அந்த நபித்தோழர்களில் ஒருவருடைய வரலாறை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அவர்கள்தான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, கலீஃபா உமருடைய மகனார் அப்துல்லா. இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம், அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட இரண்டாவது அல்லது மூன்றாவது ஆண்டிலே பிறக்கிறார்கள். அதற்கு பிறகு சிறு வயதிலே எப்போது தன்னுடைய தந்தை இஸ்லாமை ஏற்றாரோ அப்போதே இவரும் இவருடைய சகோதரியும் அந்த சிறு குழந்தைகளாக, சிறு வயது பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். 10 வயதிலே இவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்து விடுகிறார்கள். அந்த 10 வயதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது இவர்களுக்கு 20 வயது. அந்த 10 வயதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியாமல் அவர்களோட வாழ்ந்த, அவர்களது சபையிலேயே தங்களது நேரங்களை எல்லாம் கழித்த, அவர்களிடத்திலிருந்து நேரடியாக கல்வி பெற்ற அந்த வாலிப நபித்தோழர்கள் ஒருவர் தான் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு அறிவிப்பை புகாரியிலே நாம் பார்க்கிறோம். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். كان رجل في حياه رسول الله صلى الله عليه وسلم اذا راى رؤيا قصها على رسول الله صلى الله عليه وسلم وكنت غلاما عذبا شابا فكنت انام في المسجد فرايت كان ملكين اتياني فذهبا بي الى النار فاذا هي مطويه كطي البقر ولها قرور كقرون البقر رأيت فيها ناسا قد عرفتهم فجعلت أقول أعوذ بالله من النار فلقينا ملك فقال لن تراع فذكرتها لحفصة فقصتها حفصة على رسول الله صلى الله عليه وسلم فقال نعم فقال نعم الرجل عبد الله لو كان يصلي من الليل قال فكان بعد لا ينام من الليل الا قليل. امام البخاري رحمه الله பதிவு செய்கிறார். இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை குறி நாம் ஆரம்பிக்கின்றோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பு என்ற பாடத்திலே பதிவு செய்த ஒரு ஹதீஸ். இந்த சம்பவம் என்ன சொல்கிறது? அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் தங்களை பற்றி சொல்கிறார்கள், தங்களை போன்ற வாலிபர்களை பற்றி சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே திருமணமாகாத வாலிபர்கள் எல்லாம் பெரும்பாலும் மஸ்ஜிதிலே கழிப்பார்கள் இரவு நேரங்களில். அதில் பல நன்மைகள் அவர்களுக்கு இருக்கின்றன. ஒன்று, இரவு தொழுகை கிடைத்து விடுவது. சுபுஹ் தொழுகை ஜமாத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கிடைக்கப் பெறுவது. இரண்டாவது, மஸ்ஜிதிலே தங்குவது ஃபித்ராக்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. நானும் மஸ்ஜிதில் தங்கிக் கொண்டிருந்தேன், எனக்கு திருமணமாகாதவரை நானும் மஸ்ஜிதிலே தங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது பல என்னை போன்ற வாலிபர்கள் எல்லாம் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் யாராவது கனவு கண்டிருக்கிறார்களா என்று கேட்கும் போது அவர்கள் எல்லாம் தாங்கள் கண்ட கனவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி விளக்கம் கேட்பார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சொல்கிறார்கள், இப்படி என்னை சேர்ந்த எனது வயதில் உள்ள வாலிபர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹிடத்தில் தங்களது கனவுகளை சொல்லி விளக்கம் கேட்டு சந்தோஷம் அளிக்கிறார்களே, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் லவ் கான ஃபியா கைரும், யா அல்லாஹ் என்னிலே ஏதாவது ஒரு நல்ல குணம் ஒரு நன்மை இருக்கும் ஆனால் எனக்கும் ஒரு நல்ல கனவை காட்டு. எப்படி கேட்கிறார்கள், யா அல்லாஹ் என்னிலே ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் ஆனால் எனக்கும் நீ ஒரு கனவை காட்டு, அதை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லி அதற்கு விளக்கம் கேட்பேன். எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள் பாருங்கள். ஆம் அன்பானவர்களே, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு தகுதியானவர்கள், உண்மையாளர்கள். ஒரு பேர் அரசனிடத்தில் பேச வேண்டும் என்றால் அந்த அரசனுக்கு மாறு செய்யாதவர்கள், உள்ளத்தால் அந்த அரசனை நேசிப்பவர்கள், உள்ளத்தால் அந்த அரசனை பயப்படக்கூடியவர்கள், அந்த அரசனின் உண்மையான மரியாதை உள்ளவர்கள், அவர்கள் தானே தைரியமாக துணிவாக பேச முடியும். அன்பானவர்களே, அந்த நபித்தோழர்கள் அப்படித்தான் ரப்பிடத்தில் பேசினார்கள் என்றால் உலக மன்னர்களுக்கு வேண்டுமானால் உள்ளங்களில் உள்ள ரகசியங்கள் தெரியாமல் போகலாம். உலகத்தை படைத்து ஆட்சி செய்கின்ற பேரரசராகிய அந்த அல்லாஹ்விற்கு உள்ளத்தின் ரகசியங்கள் தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக உள்ளத்தின் ரகசியங்களை அறிந்தவன். உள்ளம் அடுத்து என்ன எண்ணம் என்பதையும் அவன் அறிந்தவன். يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ, கண்கள் செய்யும் மோசடிகளை அவன் அறிவான், உள்ளங்கள் மறைத்து வைப்பதையும் அல்லாஹ் அறிவான். அன்பானவர்களே, ரப்பிடத்திலே பேசுகிறார், யா அல்லாஹ் என்னிலே ஒரு நன்மையை நீ பார்ப்பாயானால் எனக்கும் ஒரு கனவை காட்டு. அன்பானவர்களே, இங்கே ஒரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். கனவின் விஷயம் என்பது ரொம்ப பயங்கரமான ஒன்று, அஞ்ச வேண்டிய ஒன்று. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் தான் ஒரு கனவை பார்க்காமல் பார்க்காத ஒரு கனவை தான் பார்த்ததாக சொல்லி விளக்கம் கேட்பானோ நாளை மறுமையிலே நரகத்தில் போடப்பட்டு இரண்டு கோதுமைகள் கொடுக்கப்பட்டு அந்த இரண்டு கோதுமைகளை முடிச்சு போடு என்று அவனுக்கு சொல்லப்படும். முடியுமா? ரெண்டு கோதுமைய முடிச்சு போட்டு கட்டினா முடியுமா? இவன் இந்த உலகத்திலே தான் காணாத கனவை கண்டதாக சொல்லி பொய் கூறி பெருமை தேடினால் புகழை தேடினால் அதற்கு அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடிய தண்டனை. அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் போய் பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன்னு சொல்லி பெருமைக்கு சொல்ல முடியுமா? எது இறங்கிவிடும்? வழி இறங்கிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனை சஹாபாக்கள் அவர்கள் சொல்கிறார்கள், நான் நாடி இருந்தால் காபிரதி எல்லாம் பண்ணு சொல்கின்றார்கள், மிக திறமையாக பேசி மனிதர்களை மயக்குவதிலே நான் வல்லவன். ஒரு போருக்கு தபு போருக்கு அவர்களால் வர முடியாமல் போய்விட்டது. சொல்கின்றார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தபையிலே, அல்லாஹ்வுடைய தூதரே, மறைத்து பேசி மயக்க வேண்டும் என்றால் நான் அதில் மிக திறமையானவன், நான் ஏதாவது காரணங்களை சொல்லி உங்களை திருப்திப்படுத்தி விடுவேன், ஆனால் அல்லாஹ் எனது உள்ளத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறான், எனவே எதுவானாலும் சரி நான் உண்மையை தான் சொல்லப் போகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே நான் போருக்கு வரவில்லை அதற்கு இதுதான் காரணம் என்று உண்மையை அழகாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் உண்மை கூறினீர்கள், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வருகின்ற வரை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று அனுப்பிவிட்டார்கள். பொய் சொன்ன முனாபிக்குகளை எல்லாம் செல்லுங்கள் 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 என்று அனுப்பிவிட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எல்லாம் பொய்யர்கள் முனாபிக்குகள் என்று அடையாளம் காட்டிவிட்டார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இப்படி அன்பானவர்களே, நபிக்கு முன்னால் பேசும்போது பயந்து பயந்து உண்மையை தவிர எதையும் பேசாத அந்த உத்தமர்கள் தான் சஹாபா. சொன்னார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு கனவை காட்டு, நான் அந்த கனவை ரசூலுல்லாவிடத்திலே சொல்ல வேண்டும். அது போன்று துவா செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு கனவை பார்க்கிறார்கள். அந்த கனவை பற்றி அவர்களே சொல்கிறார்கள், பாருங்கள் நான் கனவிலே பார்த்தேன், இரண்டு மலக்குகள் வந்தார்கள், என்னை அழைத்துச் செல்கிறார்கள் நரகத்தை காட்டுவதற்காக. நான் அந்த நரகத்தை மிகப்பெரிய ஒரு ஆழமான கிணறை போன்று பார்த்தேன். எப்படி கிணறுக்கு படிப்படியாக மடிப்புகள் இருக்குமோ அது போன்று மடிப்புகளுடையதாக அந்த கிணறு இருந்தது, அந்த நரக படுகொலை இருந்தது. அங்கே பலர் குறைசி தலைவர்கள் பலரை நான் பார்த்தேன். அவர்கள் யார் யார் என்று எனக்கு தெரியும். அதை பார்த்து விட்டு அகூது பில்லாஹி மினன்னார், அகூது பில்லாஹி மினன்னார், அல்லாஹ் என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள், அல்லாஹ்வே நரக நெருப்பிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்கள் கனவிலேயே துஆ செய்கிறார்கள். அதற்கு பிறகு இன்னொரு வழக்கு வருகிறார், சொல்கிறார்கள் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த வழக்கு சொல்கிறார், ரசூலுல்லாஹ் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அந்த கனவை காலையிலே சென்று இங்கே பாருங்கள் அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ரொம்ப அதிகமாக நட்பு கொண்டிருந்த தோழர்கள், மிக அதிகமாக மரியாதை வைத்திருந்த தோழர்கள் எப்போதுமே ரசூலுல்லாஹிடத்தில் நேரடியாக சென்று பேச மாட்டார்கள். ரசூலுல்லாஹே அவர்களை பார்த்து கேட்டால் மட்டும் பேசுவார்கள், இல்லை என்றால் வேறு யாரிடத்திலேயாவது சொல்லி அதற்கு விளக்கம் கேட்பார்கள். அபூபக்கரை போல, உமரை போல, உஸ்மானை போல, அலியை போல ரழியல்லாஹு அன்ஹும் இன்னும் பல தோழர்களை போல நீங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கலாம், ரசூலுல்லாஹிடத்தில் அதிகமாக கேள்வி கேட்டவர்களே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நெருக்கமாக இருந்த இவர்களுடைய பேர் இருக்காது. யாராவது தூரத்தில் இருந்து வந்த அல்லது இன்னொரு மூன்றாம் ஒரு தோழருடைய பேர் அங்கே இருக்கும். என்ன விஷயம், இவர்கள் கேட்பதற்கு ரசூலுடைய கண்ணியத்தால் பயந்தார்கள், கூச்சப்பட்டார்கள். நண்பர்களே, இது போன்று அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், நான் எப்படி ரசூலுல்லாஹிடத்தில் இதை சொல்வது. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அங்கே ஒன்று அவர்களுக்கு காத்துக் கொண்டிருந்தது. அது என்ன, அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹுடைய மனைவியாக இருந்தார்கள். அப்படி என்றால் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹிற்கு எவ்வளவு நெருக்கமான ஒரு உறவினர் என்பதை கவனித்து பார்க்கிறோம். நம்ம தமிழர் என்ன சொல்லுவோம், மனைவியுடைய தம்பிக்கு மச்சான், ரசூலுல்லாஹுடைய மச்சானாக இருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட ரசூலுல்லாஹின் மீது உள்ள மரியாதை, அந்த மஹப்பத் இவர்கள் நேரடியாக சென்று கேட்காமல் தனது சகோதரியிடத்திலே சென்று, சகோதரியே நான் இப்படி ஒரு கனவை பார்த்தேன் என்று சொன்னவுடன் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தனது சகோதரர் இப்படி ஒரு கனவை பார்த்தார் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்த்த கனவு ஒரு நல்ல கனவு. மேலும் சொன்னார்கள், அவர் ஒரு நல்ல மனிதர், யாருடைய வாயால் வாழ்த்து சொல்லப்படுகிறார்கள், சான்று கொடுக்கப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவால் அப்துல்லா ஒரு சிறந்த மனிதர் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு கமெண்ட் சொல்கிறார்கள். அப்படி என்றால் தங்களது தோழர்கள் மஸ்ஜிதில் யார் தங்குகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்க தவறவில்லை. சொல்கிறார்கள், நேமர்ரத்துல் அப்துல்லா, அப்துல்லா ஒரு சிறந்த மனிதர்தான், அவர் இரவு தொழுகையை பேடுதலாக தொழ வேண்டுமே. பார்க்கிறார் அப்துல்லாஹ்விடத்தில் எல்லா வணக்க வழிபாடுகளும் பேடுதலும் சரியாக இருக்கிறது. வாலிபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது 20 வயதுடைய வாலிபர் என்றார், 10 வயதுல ஹிஜ்ரத் செய்து வருகிறார் என்றால் விளையாட்டு பருவம். ஆனால் நபி தோழர்களிலே பலர் ஈமானை புரிந்தவர்கள், இஸ்லாமை புரிந்தவர்கள், பொதுவாக வாலிபர்கள் எல்லாம் விளையாடக்கூடிய அந்த வயதிலே அவர்கள் விளையாடவில்லை. அவர்கள் நபியுடைய சமூகத்திலே இருந்து ஈமானை, இல்மை, அஹ்லாக்கை, குர்ஆனை கற்றார்கள், ஜிஹாதிலே சென்று உயிரை கொடுத்தார்கள். அன்பானவர்களே, இந்த ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து தனது சகோதரி ஹஃப்ஸாவின் மூலமாக கேட்டதற்கு பிறகு அன்றைய தினத்திலிருந்து இவர்கள் ஒஃபாத்தாகும் பொழுது இவர்களுக்கு 86 வயது, இவர்கள் மரணிக்கும் போது 86 வயது. சொல்கிறார்கள், அவர்களுடைய மாணவர்கள் சொல்கிறார்கள், அவர்களிடத்தில் அடிமைகளாக இருந்தவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லா இதற்கு பின்பு இரவிலே மிக சொற்பமாகவே தூங்குபவராக இருந்தார். இதற்கு பிறகு அவர் இரவிலே தூங்க மாட்டார், மிக சொற்பமான அளவே தவிர. அன்பானவர்களே, இதைத்தானே அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் எதை அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வாக்காக சொன்னார்களோ அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்கள், அதிலே அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் என்று. இப்படித்தான் நபி தொடரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் தொழ வேண்டும் என்று. கடைசி 86 வயதிலே மரணிக்கின்ற வரை இரவு தொழுகி விடாதவர்களாக இருந்தார்கள். இப்படி கண்ணியத்துக்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை ஹதீஸ் நூல்களிலே பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அலைஹி நெருக்கமாக இருந்தார்கள், அபூபக்கருக்கு நெருக்கமாக இருந்தார்கள், தங்களது தந்தை அமீருல் முஃமினீன் உமர் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தார்கள், அடுத்த அமீருல் முஃமினீன் உஸ்மானுக்கு நெருக்கமாக இருந்தார்கள், அடுத்த அலிக்கு நெருக்கமாக இருந்தார்கள். எல்லா மூத்த சஹாபாக்களிடத்திலும் ரசூலுல்லாஹுடைய மரணத்திற்கு பிறகு அந்த சஹாபாக்களிடத்திலே சென்று கல்வியை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். பத்ர் போரிலே கலந்து கொள்வதற்கு வருகிறார்கள். எத்தனை வயது? 12 வயது. திரும்ப அனுப்பப்படுகிறார்கள். பிறகு உஹது போரிலே கலந்து கொள்வதற்காக 13 வயது இருக்கும் போது அவர்கள் முந்திக் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கும் போர் செய்ய தெரியும், என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்று திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். கடைசியாக அஹ்சாப் யுத்தம் 15 வயது அவர்களுக்கு பூர்த்தியாகும் போது அஹ்சாப் யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த அஹ்சாப் யுத்தத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற வரை நடந்த அத்தனை பெரிய யுத்தங்களிலும், அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய யுத்தத்திற்காக போருக்காக அனுப்பிய சிறு சிறு குழுக்களிலும் பங்கெடுக்கிறார்கள். இறுதியாக அதாவது அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஃபித்னா ஏற்படுவதற்கு முன்பு வரை கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்திலே ஈராக், ஈரான், சிரியா, எந்தெந்த நாடுகளிலே ஜிஹாது நடந்ததோ அந்த எல்லா இடங்களிலும் ஜிஹாதிலே சென்று பங்கு பெற்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு ஜிஹாதை நிறுத்திக் கொள்ளவில்லை, மாறாக கலீஃபாக்களுடைய இறுதி காலம் வரை அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலே நாம் படிப்பினை பெற வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. முன்பு நாம் இப்போது கூறிய ஒரு விஷயத்தை போன்று இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய பேணுதல் முதலாவதாக, அவர்களுடைய மாணவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லாஹி இப்னு உமரை போன்று ஒரு பேணுதல் உடையவரை நான் பார்த்ததில்லை. அது என்ன அன்பானவர்களே பேணுதல் என்றால்? பேணுதல் என்றால் அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை பேணுவதிலே ஓர் அச்சம் கூடிய, பயம் கூடிய, அக்கறை கூடிய ஒரு தன்மைக்குத்தான் பேணுதல் என்று சொல்லப்படும். சில நேரங்களிலே பேணுதலின் அடிப்படையிலே ஹலாலான விஷயங்களை கூட நாம் தவிர்க்க வேண்டி வரும். எப்போது என்று சொன்னால், அந்த ஹலால் நம்மை ஒரு ஹராமுக்கு இட்டுச் செல்லக்கூடியதாக இருந்தால், அல்லது அந்த ஹலாலை செய்யும் போது அங்கே ஒரு ஹராம் கலந்துவிடும் என்ற பயம் இருக்குமே ஆனால், அது அனுமதிக்கப்பட்ட ஒரு ஹலாலை கூட நாம் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த அளவுக்குள்ள அச்சத்தை தான் பேணுதல் என்று சொல்லப்படும். அந்த பேணுதல் உடையவராக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்று அவருடைய மாணவர்கள் சொல்கிறார்கள். அவருடைய வணக்க வழிபாடு அதுபோன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பேணுவதிலே அப்துல்லாஹ் இப்னு உமருடைய மிகுந்த அக்கறை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள், இந்த அப்துல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆர்த்தார்கள். எங்கே தொழுதார்கள், எங்கே உட்கார்ந்தார்கள், எங்கே படுத்தார்கள், எப்படி சென்றார்கள் என்பதையெல்லாம் இவர் தேடி தேடி செய்வதை பார்த்தால் இவருக்கு இதிலே பைத்தியம் பிடித்து விடும் என்று போலிருக்கிறது. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துகளை பேணுவதிலே, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையின் அடிப்படையிலே செய்த ஒன்றாக இருந்தாலும் கூட நபி செய்தார்கள் என்பதற்காகவே அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்திற்கு அருகிலே சென்று தங்களது ஏதோ தேவையை நிறைவேற்றினார்கள். அன்பானவர்களே, அந்த மரத்திற்கு அருகிலே சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தேவையை முடித்தார்கள் என்பதற்காகவே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு தண்ணீர் எடுத்துக் கொண்டு சென்று அந்த செடியை, அந்த மரம் வாடிவிடாமல் அதை தன்னுடைய வாழ்நாளெல்லாம் வளர்த்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரத்திற்கு அருகில் வந்தார்கள். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் உடையவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றபோது அங்கும் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹுடைய அந்த ஹஜ்ஜத்துல் விதாயில் அரபாவிலிருந்து புறப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஒட்டகம் வந்து கொண்டிருந்த போது ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஒட்டகம் கூட்ட நெரிசலினாலோ அல்லது வேறு காரணங்களினாலோ ஒரு சுற்று சுற்றியது. அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அரபாவிலிருந்து கிளம்பினால் எந்த இடத்தில் ரசூலுல்லாஹுடைய ஒட்டகம் சுற்றியதோ அந்த இடத்தில் ஒரு சுற்று சுற்றிவிட்டு தான் புறப்படுவார். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றாக கவனித்து கண்காணித்து அதை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 60 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 60 ஆண்டு காலங்களிலும் கல்வி பணிகள் மக்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக இல்மை கொடுக்கக்கூடியவர்களாகவே தங்களுடைய வாழ்நாளை கழித்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே மற்றொரு பக்கம் இருக்கிறது. அன்பானவர்களே, இது அப்துல்லா இப்னு உமருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, எல்லா நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறப்பு அம்சமாக தென்படக்கூடிய ஒன்று. அப்துல்லா இப்னு உமருடைய வாழ்க்கையிலே வித்தியாசமாக சற்று அதிகமாக ஒரு அடையாளமாகவே அவருக்கு மாறிவிட்டதை போன்று நாம் பார்க்கிறோம். அதுதான் உலக பற்றின்மை. செல்வங்கள் வந்தாலும் சுகமோகங்கள் குவித்தாலும் ஆட்சி அதிகாரங்கள் தேடி வந்தாலும் அவற்றையெல்லாம் உதறிவிட்டு கிடைத்த செல்வங்களை அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கொடுத்து கொடுப்பதிலே மகிழ்ச்சி கண்டு தர்மம் செய்வதிலே மன நிம்மதியை பார்த்த நபித்தோழர்களே, அப்துல்லாஹி இப்னு உமரும் மிகப்பெரிய ஒரு இடத்தை தனக்கென்று வைத்திருக்கிறார்கள். அதை பற்றியான சில சம்பவங்களை பார்ப்போம். அவருடைய மாணவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லாஹி இப்னு உமருக்கு ஏதாவது ஒன்று கொஞ்சம் அதிகம் பிடித்து விட்டால் போதும், இது எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு என்ற ஒரு நிலைக்கு ஒரு பொருள் வந்து விட்டால் உடனே அதை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து விடுவார். இது நமது நிலை எப்படி? எது பிடிக்காதோ அதை தர்மம் செய்வோம், எது பிடிக்குமோ அதை நமக்கென ஒதுக்கிக் கொள்வோம். ஆனால் அந்த தோழர்களுடைய நிலை எப்படி இருந்தது? எது பிடித்ததோ அதை உடனே அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் ஜிஹாது செய்தவர்கள், 4 கலீபாக்களுடைய காலத்திலும் ஜிஹாது செய்தவர்கள். ஜிஹாதிலே கிடைக்கக்கூடிய கைதிகளை லரீமத்தாக பங்கு வைத்து கொடுக்கப்படும் அந்த ஜிஹாதிலே கலந்து கொண்ட போர் வீரர்களுக்கு இப்படி நிறைய அடிமைகள் அவர்களுக்கு போரிலே கிடைத்துக் கொண்டிருந்தன. ஆனால் அந்த அடிமைகளை வைத்து வேலை வாங்கி சம்பாதிக்கின்ற பழக்கமுடையவர்களாக இல்லை, அந்த அடிமைகளுக்கு இல்மை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை அறிஞர்களாக உருவாக்கினார்கள், அவர்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே உரிமையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் உரிமையிடுவதற்கென்று சில விசேஷமான தன்மைகள் இருந்தன, சில விசேஷமான திருப்பு முனைகள் இருந்தன. ஒன்று, அந்த பொருள் தனக்கு விரும்பிவிட்டால் உடனே அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடுவார்கள். இரண்டாவது, இந்த அடிமைகள் விஷயத்திலே குறிப்பாக பார்ப்பார்கள், அந்த அடிமைகளிடத்திலே ஒரு நல்ல தன்மை தக்குவா, தொழுகையின் பேணுதல், ஒரு இணையற்றம், ஒரு நல்ல வெளிப்பாடு, அதை பார்த்து விட்டால் போதும் உடனடியாக அந்த அடிமை அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் உரிமையிட்டு விடுவார்கள். சொல்கிறார்கள் அவர்களுடைய மாணவர்கள், அப்துல்லாஹுடைய இந்த குணத்தை அவர்களுடைய அடிமைகள் நன்கு தெரிந்து வைத்திருந்தார்கள். யாராவது உரிமையாக வேண்டும், தான் விடுதலையாக வேண்டும் என்று விரும்பினால் உடனே மஸ்ஜிதில் போய் உட்கார்ந்து தொழுக ஆரம்பிச்சிருவார் இந்த அடிமை. அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுக்குள் வரும்பொழுது வெளியே வரும்பொழுது தன்னை தொழுகின்ற நிலையிலே பார்க்க வேண்டும் என்பதற்காக, உடனே கூப்பிட்டு உன்னை அல்லாஹ்வுடைய பாதையில நான் உரிமையிட்டு விட்டேன், நீ விடுதலையானவர் என்று சொல்லிவிடுவார்கள். இப்படியாக அடிமைகளை உரிமையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். இதை அறிந்து கொண்டு அவர்களது மாணவர்களிலே சிலர் சொன்னார்கள், ஆசிரியர் அவர்களே, இவர்கள் உங்களை ஏமாற்றம் பார்க்கிறார்கள், இவர்கள் உங்களை அதாவது மயக்கம் பார்க்கிறார்கள். ஏமாற்றுவது என்றால் அதாவது உண்மையிலேயே இபாதத் இல்லாமல் இபாதத்தை காட்டி உரிமையாகுவது, இபாதத் இருக்கிறது இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதை அதிகப்படுத்தி வெளிப்படுத்தி காட்டி உங்களிடம் நற்பெயரை வாங்கி உரிமையாக வேண்டும் என்பதற்காக இப்படி செய்கிறார்கள், உங்களை மயக்கம் பார்க்கிறார்கள் என்று சொன்னபோது அப்துல்லாஹி இப்னு உமர் சொல்லிட்டார்கள், பாருங்கள், யார் மன் கதஅனா லில்லாஹ் இன் கதஅனா லஹு, எனக்கு தெரியாது என்று எண்ணாதீர்கள், யார் அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்து அல்லாஹ்வுக்காக நம்மை மயக்க நாடுகின்றார்களோ நாம் கண்டிப்பாக மயங்கிதான் ஆகும். யார் அல்லாஹ்வுக்காக நம்மை மயக்க நாடுகின்றாரோ இன் கதஅனா லஹு, நாம் அவருக்காக மயங்கி விடுவோம். அன்பானவர்களே, இன்னொரு சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இதயச்சம், அந்த தர்ம சிந்தனை, தனக்கு விருப்பமானது அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த தன்மை, அவர்களுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தார்கள், மிக அழகான அடிமை பெண். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த அடிமை பெண்ணின் மீது ரொம்ப முஹப்பத் வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், சில நேரங்களிலே கடைத்தெருவுக்கு அந்த அடிமை பெண்ணை அழைத்து செல்லும் பொழுது அந்த அடிமை பெண்ணுக்கு இவர்கள் பணிவிடை செய்ததை கூட அவருடைய மாணவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த அடிமை பெண்ணுக்கு மரியாதை செய்திருக்கிறார்கள். அன்பின் காரணமாக ஒரு நேரம் வந்தது, தனது மாணவர் தன்னுடைய அடிமையாகிய நாபியை அழைக்கிறார்கள். இவரும் யார், அப்துல்லாஹி இப்னு உமர் இடத்திலே அடிமையாக இருந்தவர், இவரை உரிமை விட்டார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் இடத்திலேயே கல்வி படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவராக இருந்தார்கள். தான் விரும்புகின்ற தன்னுடைய அடிமை பெண்களிலேயே சிறந்த அடிமை பெண்ணாகிய அந்த அடிமை பெண்ணை உரிமை விட்டு ஹலாலாக்கி தன்னுடைய மாணவருக்கு கல்யாணம் முடித்து வைக்கிறார்கள். சொன்னார்கள், இதை நான் ஏன் செய்கிறேன் தெரியுமா, எனது ரப்ப சொல்லுகின்றான், நீங்கள் விரும்புவதை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்காத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது என்று எனக்கு இந்த அடிமை பெண் விருப்பமானவர், இவரை நான் உரிமையிட்டு உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தியாக மனப்பான்மை, அல்லாஹ்வுக்காக தன்னை இழக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனை உடையவர்கள் அப்துல்லாஹி இப்னு உமர். ஒரு விலை உயர்ந்த ஒரு ஒட்டகத்தை வாங்குகிறார்கள், நல்ல அழகான ஜாதி ஒட்டகம், அதில் ஏறி பயணிக்கிறார்கள். அதனுடைய பயணம் ரொம்ப அழகாக இருந்தது. உடனே இறங்குகிறார்கள், தனது அடிமை நாபியை அழைத்துச் சொல்கிறார்கள், இதை சதக்காவுடைய ஒட்டகத்திலே கொண்டு போய் கொடுத்து விட்டு வாருங்கள். இப்போது நாம் ஒரு பெயர் கூறினோம் அல்லவா, நாபியா, இந்த அடிமை. இவர் அடிமையாக இருந்த போது ஜாபருடைய மகனார், இந்த அடிமை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று 10,000 திருகங்களை விலை பேசுகின்றார்கள். அந்த அடிமை அப்துல்லாஹி இப்னு உமருடைய அடிமை, நாபியை எனக்கு கொடுத்து விடுங்கள், கல்வி கற்ற ஒழுக்கமிக்க ஒரு இணையற்ற மிக்க ஒரு மூமின், அவரை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்பதற்காக 10,000 திருகங்களை விலை பேசுகிறார்கள். அதாவது நாபியா எப்போது உரிமையிடப்படுகிறார் என்பதை பதிவு செய்யும் போது இங்கே குறிப்பிடப்படுகிறது. 10,000 திருகம் சாதாரணமான விஷயமா? அப்படியா, 10,000 திருகம் கொடுத்து நீ இவரை வாங்க பார்க்கிறாயா? இப்போது அல்லாஹ்வுடைய முகத்திற்காக நான் இவரை உரிமையிட்டு விடுகிறேன், விடுதலையாக்கி விடுகிறேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஈமானிய அன்பு, ஈமானிய அந்த ஆசை பாருங்கள். இன்னொரு பக்கம், 40,000 திருகங்களை கொடுத்து ஒரு நல்ல வாலிபமான, ஒரு திடகாத்திரமான ஒரு வாலிப்பு, ஒரு அடிமையை வாங்குகிறார்கள். வாங்கி வீட்டிற்கு அழைத்து வருவதற்குள் அந்த அடிமையை, அல்லாஹ்வுக்காக உன்னை உரிமை விட்டு விட்டேன் என்று சொல்கிறார்கள். 40,000 திருகங்களுக்கு விலைக்கு வாங்கிவிட்டு வந்து வீட்டுக்குள் வருவதற்குள்ளாக அந்த அடிமையை விடுதலை செய்கிறார்கள். பாருங்கள், அடுத்து நடக்கின்ற சம்பவத்தை பாருங்கள். இதுதான் அந்த நபித்தோழர்களிடத்தில் அந்த அடிமைகள் கண்ட மனித உரிமை, அன்பு, பாசம், பரஸ்பரம். அங்கே கைதிகளாக பிடிக்கப்பட்டு சிறை கைதிகளாக இருந்து துன்புறுத்தப்படுவதோ, அவர்கள் சித்திரவதை செய்யப்படுவதோ இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு காலம் நடந்ததில்லை. ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடிமைகளுக்கு நீங்கள் உண்ணுவதை உண்ணவையுங்கள், நீங்கள் உடுத்துவதை நீங்கள் உடுத்துவையுங்கள் என்று. எனவேதான் நபித்தோழர்கள், அடிமைகள் வந்துவிட்டால் தாங்கள் பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு விட்டு அடிமைகளுக்கு ரொட்டிகளையும் சாதாக்களையும் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அந்த அடிமை பார்க்கிறார், எஜமானரே, நீங்கள் என்னை உரிமையிட்டீர்கள், நான் உங்களிடத்தில் ஒன்று சொல்லலாமா, என்ன வேண்டும் உனக்கு சொல். சொன்னார்கள், என்னை உரிமையிட்டீர்கள், நான் உங்களிடத்தில் இருந்தாவது ஏதாவது வேலை செய்து பிழைப்பேன், இப்போது நான் வெளியிலே சென்று நான் எப்படி பிழைப்பேன், எனக்கு ஏதாவது காசு பணம் இல்லை என்றால் நான் என்ன வியாபாரம் செய்வேன். அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து 40,000 திருகங்களை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள். 40,000 திருகங்களுக்கு விலைக்கு வாங்குகிறார்கள். வாங்கியவரை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு முன்பாக உரிமையிட்டு விடுகிறார்கள். அவர் கேட்கிறார், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களே, நான் பிழைத்துக் கொள்வேன் என்று 40,000 திருகங்களை கொடுத்து அவர் அனுப்புகிறார்கள். இன்னொரு முறை அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5 அடிமைகளை வாங்கி வருகிறார்கள். வாங்கி வந்து அவர்களை மஸ்ஜிதிற்கு அருகிலே விட்டுவிட்டு அவர்கள் சென்று மஸ்ஜிதிலே தொழுவதற்காக தகியத்துல் மஸ்ஜித் அல்லது நபியானை ஏதோ தொழுகையை தொழுவதற்காக சொல்கிறார்கள். இந்த ஐந்து அடிமைகளும் அப்துல்லாஹி இப்னு உமரை பார்த்தார்கள். இவர்களும் ஒது செய்து விட்டு அப்துல்லாஹி இப்னு உமருக்கு பின்னால் நின்று தக்பீர் கட்டி தொழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்துல்லாஹி இப்னு ஸலாம் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் கொடுத்து திரும்பி பார்த்தால் இந்த ஐந்து அடிமைகளும் பின்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சலாம் கொடுத்து விட்டு தொழுகை நிலையில் கேட்கிறார்கள், லிமன் ஸல்லைதும் ஹாதிஹி ஸலாம், இந்த தொழுகையை நீங்கள் யாருக்காக தொழுகிறீர்கள் என்று அந்த சொல்கிறார்கள் அடிமைகள். காலு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாங்கள் தொழுதோம் என்று. அப்போது அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்கிறார்கள், அன்தும் அஹ்ராரூன் லிமன் ஸல்லைதும் லஹு, எந்த ரப்புக்காக நீங்கள் தொழுதீர்களோ அந்த ரப்புக்காக வேண்டி நான் உங்களை உரிமையிட்டு விடுகிறேன், நீங்கள் எல்லாம் விடுதலையாளர்கள் சொல்கிறார்கள். வரலாற்றிலே ஆயிரம் அடிமைகளுக்கு மேலாக அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் உரிமையிட்டார்கள் தங்களது மரணத்திற்கு முன்பாக. அன்பானவர்களே, இந்த அடிமைகளை உரிமையிடுவது என்பது எவ்வளவு சிறந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு அடிமையை உரிமையிடுவாரோ அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து விடுதலை செய்வார். யார் ஒருவர் ஒரு அடிமையை அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே உரிமையிடுவாரோ அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலிருந்து விடுதலை செய்வார். கலீபாக்களின் மூலமாக மூத்த நபி தோழர்களுக்கு கனிமத்திலிருந்து ஒரு பங்கு, பைத்துல் மாலிலிருந்து ஒரு பங்கு அவர்களுக்காக வேண்டி கொடுக்கப்படும். இப்படி வரும்பொழுது அவர்களை பற்றி அப்துல்லாஹி இப்னு உமரை பற்றி சொல்லப்படுகிறது, ஒரு மஜ்லிஸில் 30,000 திருகங்கள் தீனார்களை சதகாவாக கொடுக்கின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்துல்லாஹி இப்னு உமருடைய உணவு பழக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, தன்னுடைய உணவு தட்டிலே எத்தீம்கள் இல்லாமல் அவர்கள் சாப்பிடவே மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக வீட்டிலே கறி சமைக்கப்பட்டால், வீட்டிலே விசேஷமான உணவு சமைக்கப்பட்டால் அந்த உணவு தட்டிலே ஒரு எத்தீம் ஒரு அனாதை அழைத்து வந்து சாப்பிட வைக்காமல் தன்னோடு அவர்கள் சாப்பிடவே மாட்டார்கள். வகான தம்தீய அலைஹில் அய்யாமுல் கதீரது வஷஹ்ரு லா யதூக்கு ஃபீஹி லஹ்மன் இல்லா வஅலா யதைஹி யதீமுன். இந்த அன்பானவர்களே, நம்மிலே பலருடைய நிலை எப்படி இருக்கிறது? வீட்டுல ஏதாவது சாதாரணமா சமைச்சா அதை பல பேருக்கு கொடுக்கிறது ஆசைப்படும், ஆனால் வீட்டிலே விசேஷமாக ஏதாவது சமைத்து வைத்தால் அதை தானே தின்று கழிக்க வேண்டும் என்ற ஆசை அல்லது ஆர்வம் அல்லது தேட்டம் உள்ளவர்களாகத்தான் இன்று பலர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நபி தோழர்கள் எப்படி கறி சமைக்கப்பட்டால், மாமிச உணவு சமைக்கப்பட்டால் கண்டிப்பாக எத்தீம் அங்கே இருக்க, பொதுவாகவே எத்தீமோடு ஏழைகளோடு உணவு உண்ணுகின்ற பழக்கம் உள்ளவர்கள், குறிப்பாக இஃப்தாரை பற்றி அவர்களுடைய இஃப்தார் அந்த உணவு தட்டிலே உணவு விரிப்பிலே ஏழைகள் மிஸ்கீன்கள் ஃபகீர்கள் இல்லாமல் அவர்கள் இஃப்தாரை செய்ய மாட்டார்கள். அவருடைய மனைவிமார்கள் பார்த்தார்கள், இப்படி செய்கின்ற நல்ல உணவுகளை எல்லாம் ஃபகீர்களுக்கு மிஸ்கீன்களுக்கு கொடுத்து விட்டு தண்ணீரையும் பேரித்த பழங்களையும் சாப்பிட்டு விட்டு செல்கிறார்களே என்று கவலைப்பட்டு, ஒரு நாள் அவர்களுடைய வழியிலே எத்தீம்கள் ஃபகீர்கள் மிஸ்கீன்கள் வழியில் இருப்பார்களோ ஒரு செல்வந்தர் வருகிறார் என்றால் கொடுப்பார்கள். அப்படி இருந்த எல்லா எத்தீம்கள் ஃபகீர்கள் மிஸ்கீன்களை எல்லாம் அவரவர்களுடைய வீட்டுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள். இன்றாவது ஒரு நாள் அப்துல்லாஹை நிம்மதியாக சாப்பிட விடுங்கள், இஃப்தார் செய்ய விடுங்கள், உங்களுக்கு வேண்டியதை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று கொடுத்து அனுப்புகிறார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் வழியிலே வரும்போது பார்க்கிறார், ஒரு மிஸ்கீன் ஒரு ஃபகீர் கூட தென்படவில்லை. வீட்டுக்கு வந்து பார்க்கிறார்கள், அங்கு உணவு வகையில் வைக்கப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், இன்று ஏதோ ஒரு சதி நடந்திருக்கிறது, எனது கண் பார்வையிலிருந்து மிஸ்கீன்கள் ஏழைகள் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த உணவை சாப்பிட மாட்டேன் என்று மஸ்ஜிதுக்கு சென்று விடுகிறார்கள். அன்பானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை பாருங்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை 100,000 தீனார்களை அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகின்றார்கள். ஒரு வருஷம் முடிவதற்குள் அந்த 100,000 சதகா கொடுத்து விட்டார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டேன், ஆனால் எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பதை நான் மறுக்க மாட்டேன். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய தந்தை உமருக்கு கூறிய அறிவுரை. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு தருகிறார்கள். உமர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இந்த அன்பளிப்பு தேவையில்லை, என்னை விட தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதாக. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உமரே, நீங்கள் எதிர்பார்க்காமல்
நீங்கள் வேண்டும் ஒருத்தருடைய கையில ஒரு பொருள் இருக்கு, அது எனக்கு கிடைக்கணுமே, அது எனக்கு வேணுமே என்று எதையாவது ஜாடி மாடியா பேசாம வைக்காம, அந்த மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கப்பட்டால் அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் அதை அனுபவியுங்கள், பயன்படுத்துங்கள். இல்லை என்றால் பிறருக்கு நீங்கள் சதகாவாக அன்பளிப்பாக கொடுங்கள். இப்படி அன்பானவர்களே, அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி காலம் வரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய தீனுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக, தங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில செலவழிக்கக்கூடியவர்களாக, இறுதி வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஹஜ் செய்த அவர்கள் 86 வயதிலே அவர்கள் மரணிக்கின்ற வரை ஹஜ் செய்பவர்களாக இருந்தார்கள். அப்ப ஏறக்குறைய எத்தனை ஹஜ் செஞ்சிருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு ஹஜ், அப்ப 20 வயசு, அப்புறம் 86 வயசுல மரணிக்கிறார். எத்தனை வயசு ஹஜ் ஆச்சு? 66 ஹஜ் செஞ்சிருக்கிறார். இவர்களுடைய மரணமும் மக்காவில் தான், மினாவில் இருக்கும்போது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், அது ஒரு அரசியல் காரணம். இந்த அப்துல்லாஹி இப்னு உமர் இருப்பது தனக்கு இடையூறாக இருக்கிறது என்று உணர்ந்த அந்த அநியாயக்காரன், அந்த அநியாயக்கார அரசர் தன்னுடைய சிப்பாயிகளிலே ஒருவருக்கு சொல்கிறார், விஷம் ஏற்றப்பட்ட ஈட்டியை கொண்டு அவருடைய காலை நீ சிராய்த்து விடுகிறது. அது போன்று விஷம் ஏற்றப்பட்ட ஒரு ஈட்டியை கொண்டு அவருடைய காலை அவன் சிராய்த்து குத்தி விடுகிறார். அந்த விஷம் ஏறி அவர்கள் மரணிக்கிறார்கள், மக்காவிலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அன்பானவர்களே, அப்துல்லாஹி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவர்களை விட மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், தனது ஆசிரியரை பற்றி மாணவர்கள் சொல்வது அல்ல, மாணவரை பற்றி யார் சொல்வது, ஆசிரியர்கள் சொல்வது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, நான்கு அப்துல்லாக்கள் என்றால் அந்த நான்கு அப்துல்லாக்களுக்கு மூத்தவராகி அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் சொல்லுகிறார்கள், இன்ன மின் அம்ரிக்கி ஷபாபி குரைஷி நஃப்ஸிஹி அனி துன்யா இப்னு உமர், உலக ஆசைகளை விட்டு தன்னுடைய உள்ளத்தை நஃப்ஸை தடுத்து கொண்ட வாலிபர்களிலேயே மிக முக்கியமானவர் இப்னு உமர். சொல்பவர் யார்? அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு. ஏனென்றால் இவர்களிடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு கல்வி படிக்கிறார்கள். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா மின்னா அஹதுன் அத்ரக துன்யா இல்லா மாலத் பிஹி வமா லதியா, எங்களிலே பலர் துன்யா அவருக்கு கிடைத்த போது அந்த துன்யா அவரை சாய்த்து விட்டது, அவர் அந்த துன்யாவின் பக்கம் சாய்ந்து விட்டார். ஆனால் இப்னு உமரை தவிர, ஒருவருக்கு கிடைக்குமே ஆனால் அதை அவர் அனுபவிக்க நினைக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அவருடைய தரதா குறைந்துதான் ஆகும். அவர் அல்லாஹ்விடத்திலே தங்கிக்குரியவராக இருந்தாலும், ஆனால் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆட்சிகள் வந்தது, அதிகாரம் வந்தது, பொறுப்புகள் வந்தது. அப்துல்லாஹி இப்னு உமரை அழைத்து, நீ மக்களுக்கு தீர்ப்பு சொல், மக்களுக்கு நீதிபதியாக இரு என்று சொன்னார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு வேண்டாம் என்று ஒதுக்கி ஓடினார்கள். அவருடைய மாணவர் சயீத் இப்னு முஸய்யிப் சொல்கிறார், மா சயீத் இப்னு உமர் யௌம மாத் வமா மின் அத்-துன்யா அஹப்பு அன் அல்கா அல்லாஹ் பிமித்லி அமலிஹி மின்ஹு. அப்துல்லாஹி இப்னு உமர் மரணிக்கின்றார். அவர் மரணித்த தினத்தன்று ஒருவரை போன்ற அமலோடு நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் அது அப்துல்லாஹி இப்னு உமருடைய அமல் தான். அந்த அளவிற்கு வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இமாம் ஸுஹரி சொல்கிறார்கள், மார்க்க விஷயங்கள், மார்க்க பத்துவாக்களிலே இவருடைய ஆலோசனை, இவருடைய தீர்ப்பு, இவருடைய அறிவுக்கு சமமாக இன்னொருவரை நாம் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் பிறகு 60 ஆண்டுகள் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காரியங்களிலோ அல்லது சஹாபாக்களுடைய காரியங்களிலோ எந்த ஒன்றும் இவருக்கு தெரிந்திருக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் நபி அவர்களுக்கு பிறகு 60 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் சொல்கிறார்கள், பலக இப்னு உமர் 86 சனத்தன் வஃப்தா ஃபில் இஸ்லாம் 60 சனா தம்தி அலைஹி வுஃதுன் நாஸ் மின் அத்ஃபால் அர்தி அவர்கள் 86 வயதிலே மரணிக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏறக்குறைய 60 ஆண்டுகள் பத்வா கொடுக்கக்கூடிய முஃப்தியாக இருந்தார்கள். உலகத்தின் பல பாகங்களில் இருந்து மக்கள் அவரிடத்திலே வந்து கல்வி படித்துக் கொண்டு சென்றார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் படிப்பினை, அவருடைய பேடுதல், அவருடைய இறையச்சம், அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது, தான் திரும்புவதை அல்லாஹுடைய பாதையிலே அர்ப்பணம் செய்வது, அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய நபித்தோழர்களுடைய பாதையிலே நமது வாழ்க்கையும் அமைத்து அருள்வானாக. இந்த தோழர்களை நேசிப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் அந்த தோழர்களோடு எழுப்புவானாக, அவர்களோடு சேர்த்து வைப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வ லகும் ஃஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.